நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளிவரும் நமது நாட்டின் ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அறிக்கை சமீபத்தில் வெளிவந்துள்ளது. இந்த அறிக்கை சொல்வது என்ன, இதன் அவசியம் என்ன, இதில் உள்ள பரிந்துரைகள் யாவை போன்ற பல கேள்விகளுக்கு அடுத்ததாக பதில் தருகிறார் நியூகாசல் பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் டாக்டர் தவமணி பழனிசாமி. வணக்கம் தவ பழனிசாமி அவர்களே.
வணக்கம்.
நமது நாட்டின் சுற்றுச்சூழல் குறித்து சமீபத்தில் ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட் அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கை என்றால் என்ன என்று முதலில் சொல்ல முடியுமா?
ஆஸ்திரேலியாலேங்க 1995 முதல் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு தேசிய சுற்றுச்சூழல் அறிக்கையை வந்து தயாரிச்சு வெளியிடுவாங்க. அந்த அறிக்கை என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆறுகள், பெருங்கடல்கள், காற்று, பனி, நிலம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் பாரம்பரியத்துடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அந்த அறிக்கையில மதிப்பிடுவாங்க. இதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் தி என்வரன்மெண்ட் ரிப்போர்ட்.
சரி, 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அறிக்கை வெளிவருவதாக சொல்லுகிறீர்கள். அப்படியான நிலையில் ஏன் இப்படியான ஒரு சுற்றுச்சூழல் குறித்த ஒரு அறிக்கை தேவைப்படுகிறது, ஏன் இது தயாரிக்கப்படுகிறது?
நல்ல கேள்விங்க. என்னன்னா, வேகமாக மாறி வரும் காலநிலை, அப்புறம் தாக்குப்பிடிக்க முடியாத வளர்ச்சி மற்றும் வளங்களின் பயன்பாடு ஆகியவற்றால் நமது சுற்றுச்சூழலுக்கான பொதுவான கண்ணோட்டம் சீரழிந்து வருகிறது தான் இந்த சுற்றுச்சூழல் சூழ்நிலைய கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அறிக்கையில. இது வந்து காலநிலை மாற்றம், வாழ்விட இழப்பு, ஆக்கிரமிப்பு, இனங்கள் மாசுபாடு மற்றும் வளங்களை பிரித்தெடுத்தல் மைனிங், அதிலிருந்து வர்ற அழுத்தத்தினாலதான் இது வந்து உருவாகுது. அதனாலதான் ஒவ்வொரு 5 வருஷமும் இதை மதிப்பிட்டு இதெல்லாம் என்ன மாதிரியான அழுத்தங்கள்னால என்ன மாதிரியான விளைவுகள் உண்டாகுதுன்னு நம்மளை நாமே தெரியப்படுத்திக்கிறோம்.
யார் இந்த அறிக்கையை தயாரிக்கிறார்கள், அதாவது இதனை தயாரிப்பதற்கு அவர்கள் என்ன நடைமுறையை பின்பற்றுகிறார்கள்?
இது தயாரிக்கிறதுக்கு இந்த அறிக்கையில நான் அறிந்த வரைக்கும் என்னன்னா, பாப்புலர் சயின்டிஸ்ட் 30 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. முதன்மையா பாத்தீங்கன்னா CSIRங்கிற ஆர்கனைசேஷன் அவருடைய சயின்டிஸ்ட் வந்து இதுல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புது விதமா இந்த அறிக்கையில ஆஸ்திரேலியன் இண்டிஜினஸ் ரெப்ரஸன்டேஷன், அவங்கள உள்ள வந்து கொண்டு வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்திருக்கிறாங்க. அது ஒரு புதுமை, இதுக்கு முன்னாடி இது நடக்கல. இதுல சிறப்பா செயல்பட்ட அறிஞர்களை வச்சு பண்ணிருக்கிறாங்க. இதுல ஒரு ஒரு வகுப்புக்கு உண்டாகுந்த மாதிரி காலநிலை வழிபாடு, இனங்கள் மாசுபாடு, வளங்கள் ஆகிய மாதிரி ஒரு ஒரு விஞ்ஞானிகளை குள்ள கொண்டு வந்து இதை வந்து சுயமா அவங்களோட கருத்துக்கள் இருக்கிற டேட்டா இதெல்லாம் வச்சு இதை தயாரிச்சிருக்காங்க.
இந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு அவர்கள் என்ன நடைமுறையை பின்பற்றுகிறார்கள்? மக்களிடமிருந்து அல்லது நிறுவனங்களிடமிருந்து அவர்களுக்கு சப்மிஷன்ஸ், அதாவது சமர்ப்பிப்புகள் சமர்ப்பிக்கப்படுமா, அல்லது எப்படி அறிக்கைக்கான அந்த நடைமுறைகளை செய்கிறார்கள்?
இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவைலபிள் டேட்டான்னு ஒன்று இருக்கும், பப்ளிஷ் பண்ற ஆர்டிக்கல், அப்புறம் வந்து சிட்டிசன் சயின்ஸ் சொல்லுவாங்க பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து ஓப்பனாகவே வந்து யாரு வேணாலும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த. இந்த மாதிரி நீங்கள் கடலோரம் இருக்கீங்களா, நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, கடல் கரையோரத்தில் நீங்கள் நிறைய பிளாஸ்டிக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி பண்ணி சப்மிட் பண்ணலாம். யார் வேணாலும் கொடுக்கலாம், அது ஒரு கால அவகாசம். அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்டிங் சொல்லி மாடலிங் பண்ணி பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லணும்னா அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்கள் எண்ணிக்கை இருக்கும், அந்த எண்ணிக்கையை வந்து முன்ன எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, எதிர்காலத்தில் எவ்வளோ இருக்கும், அந்த விளைவுகளை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியும் சொல்லுவாங்க.
2019 இடம்பெற்ற அந்த புஷ் ஃபயர், பிளாக் சம்மர் என்று சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் இல்லையா?
ஆமாம், பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த காலநிலை மாற்றத்தினால என்ன மாதிரி இதாகுது அப்படிங்கிறதுக்கு புஷ் ஃபயரை வந்து ஒரு மேஜர் இதாக கொண்டு வந்திருக்காங்க. இதுல சாப்டர்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு இதுல வந்து புஷ் ஃபயரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து உயிரினங்கள் எப்படி பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா தான் 2016 பட்டியலிடப்பட்ட அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களின் எண்ணிக்கை 8% உயர்ந்திருக்குது, இன்னும் 10 வருஷத்துல இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
சரி, நாங்கள் அதை விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் சுற்றுச்சூழல் என்று சொல்லுகிறீர்கள், அதாவது அதில் காலநிலை மாற்றம், காற்று மாசடைவது, அதை பற்றி எல்லாம் பேசினோம். இது தவிர சுற்றுச்சூழல் என்று எதுவெல்லாம் இந்த அறிக்கையில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது?
சுற்றுச்சூழல்ல காலநிலை மாற்றம் வந்து முதல் இதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காற்றின் பாதுகாப்பான தரம், தரம் பாதுகாப்பான நிலை என்ன இருக்குது, ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நிலம், நிலத்துல வந்து நில வளம் எப்படி குறைஞ்சிருக்குது, ஃபெர்டிலிட்டி, சாயில் ஃபெர்டிலிட்டி எப்படி குறைஞ்சிருக்குது அப்படின்னு. எல்லாத்துக்கான போட்டி என்ன, இப்ப நிலங்கள்னா தொழிற்சாலைகளா இல்ல மைனிங் அந்த மாதிரி இதனால நில வளம் குறையுதா அப்படின்னு. அதே மாதிரி காற்றின் தரம் எதனால, இது நகரங்கள் வளர்றதுனாலயா இல்ல தொழிற்சாலைகள் அதிகமானதுனாலயா, ஏன்னா காற்றினுடைய பாதுகாப்பு தன்மையை வந்து சேர்த்திருக்கிறாங்க. இதனாலலாம் என்ன அழுத்தம், வானிலை மாற்றத்தை தவிர காற்று, நிலம், நீர் மற்றும் அதன் வளங்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான அழுத்தத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க.
வளங்கள் என்று நீங்கள் சொல்லும் போது விலங்குகள், பறவைகள்,
வளங்கள், உயிரினங்கள், ஆமா விலங்குகள், பறவைகள், எல்லா உயிரினங்கள், பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது அந்த உயிரினங்கள் வந்து நிலத்திலையும் நீர்லயும் இருக்குது. குயின்ஸ்லாந்து பக்கம்லாம் வந்து இந்த கிரேட் பேரியர் அப்படிங்கறதையும் வச்சு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நச்சு பொருட்கள், பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கிறதுனால, அக்ரிகல்ச்சர் வந்து கலக்கிறதுனால அது வந்து வெளித்தன்மை பிளீச்சிங் நடக்குது அப்படின்னும் அதுல வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அது போக நெகிழிகள் அதிகமாகுது இல்லைங்களா, பிளாஸ்டிக்ஸ், அதனால வந்து இப்போ டர்ட்டில் பாப்புலேஷன் வந்து, ஆமைகள் பாப்புலேஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க.
சரி, சிலவற்றை நீங்கள் கூறினீர்கள், விரிவாக சொல்லுங்களேன். அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்.
ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட்ல விரிவு பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் அதை வந்து அணுகியிருக்கிறாங்க. அந்த சாப்டர் வைஸ்ல வந்து ஒரு ஒரு சாப்டருக்கும் வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு மேல இருந்தா இது வந்து பாதிப்பு, இந்த அளவுக்கு கீழே இருந்தா இது பாதிப்பு இல்லை அப்படிங்கலாம் இருக்குது. அதுல சம்மரிகள் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இது வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த சம்மரிகள்ல பாத்துட்டீங்கன்னா என்ன ஒரு சோகமான விஷயம்னா எல்லாமே பாதிச்சிருக்குது இந்த அஞ்சு வருஷத்துல. அதுக்கு காரணமா வந்து மாறி வரும் காலநிலைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டதுல வந்து மெயினா உயிரினங்கள், தாவரங்கள்ல இந்த ஊர் சுதேசி தாவரங்கள் அது வந்து நிறைய அழிஞ்சிருக்குது. அது வந்து மண்ணுடைய தரம் கெடுறது அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது உயிரினங்கள் இப்போ புஷ் ஃபயர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து ரெக்கவர் ஆச்சா, ரெக்கவர் ஆக முடிஞ்சுதா, ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த அஞ்சு வருடத்துல அந்த ரிஸ்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது திரும்ப வந்து ரெக்கவர் ஆச்சா அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. நிறைய என்னன்னா அந்த டேட்டா பார்த்தோம்னா புஷ் ஃபயருக்கு அப்புறம் 2019க்கு அப்புறம் நிறைய வந்து ரெக்கவர் ஆகல. 2019க்கு முன்னாடி வந்து நமக்கு 2 வருஷம் முன்னாடி வெள்ளம் வந்துச்சு. அதுலயும் வந்து அவங்க பார்த்தப்போ வெள்ளத்தோட இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கு இல்லைங்களா, புஷ் ஃபயர், அதுல நிறைய அஃபெக்ட் ஆகுது. ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் வந்து வெரி ஸ்லோ. அதுக்கு தேவையான அரசாங்க நடவடிக்கைகள் வந்து எடுக்க தவறிட்டாங்க, அதனாலதான் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் அந்த அறிக்கையில வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையில விஞ்ஞானிகள் மத்தியில ஒருமனதாக ஒத்துக்கப்பட்ட கருத்தாகவும் தெரியுது.
குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறீர்கள், அப்படி இருக்கும் போது இதற்கான தீர்வும் முன்வைக்கப்பட்டுள்ளதா இந்த அறிக்கையில்?
ஆமா ஆமா ஆமா, தீர்வு வந்து பொதுவா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போதும் எதிர்காலத்திலேயே ஒரு நிலையான சூழலை வழங்குவது என்பது அரசாங்கம், வணிகம் மற்றும் சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் தலைமைத்துவத்திலும் நடவடிக்கை தேவைப்படுகிறது, இது ஒரு தேசிய பிரச்சனை அப்படின்னு அதை சொல்றாங்க. நமது பொருளாதாரம், நமது சமூகத்துக்கும் சுற்றுச்சூழல் சேவைகள் வந்து ரொம்ப முக்கியம், அதோட மதிப்பை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அங்கீகரிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இது. ஸோ நம்ம எக்கானமி க்ரோ ஆகணும்னா சொசைட்டி ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் தி என்வாரன்மெண்ட். ஓவராலா நீங்க வந்து சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு இதுல நம்ம அதை கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான இதை நான் என்ன பாக்கிறேன்னா எதிர்காலத்துல ஆஸ்திரேலியா சூழலை திறம்பட நிர்வகிக்க திறமையான கூட்டு மற்றும் நிரப்பு திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகள் இதுல வந்து தெளிவா கோடிட்டும் காட்டணும்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து நெகட்டிவான விஷயம் இல்லை. ஒரு சில இதெல்லாம் முன்னேற்றமாகவும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப கம்மி தான், அதிகம் இல்லை. ஒரு உதாரணம், இப்போ நியூ சவுத் வேல்ஸில் கூட ஆயிரக்கணக்கான பிரைவேட் நிலங்களை வந்து வாங்கி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க, அதான் ஒன்று ரெண்டு பாயிண்ட் தான், அதிகமாக இல்லை.
அடுத்து என்ன நடக்கும், அதாவது இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொண்டதா, அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்?
கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஃபோக்கஸ்ட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, ரொம்ப த்ரெட்டனிங்கான இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெரெயின் பயோ ரிசோர்ஸஸ்ஸு, அப்புறம் சாயில் குவாலிட்டி, மண் வளம் பாதுகாக்கிறது, சுருத்தப்பட்ட விலங்கினங்களை எப்படி பாதுகாக்கிறது, அந்த மாதிரி ஃபோக்கஸ்டு இதை வந்து கவர்மெண்ட்டு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க.
இறுதியாக, இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நம் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு உதவலாம் என்று சொல்லுங்கள்.
கன்சிஸ்டன்ட் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் வந்து கவர்மெண்ட் சைடில் வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எஃபோர்ட்ஸுங்கிறது வந்து அதை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் இதுங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதை வந்து நம்ம மதிக்கணும். ஒன்று முக்கியமாக அந்த அறிக்கையிலையும் சொல்லியிருக்காங்க, கன்சியூமரிசம் அதிகமாயிடுச்சு. நம்ம வந்து தேவையற்ற பொருள்களை வாங்கி அதை திரும்ப வந்து வீணாக்கி பர்டனிங் தி லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேண்ட்ஃபிலுக்கு போகவே தேவையில்லை, ஆனால் போகுது. துணிகள்னு எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆளுக்கு, தனி மனிதனுக்கு 70 கிலோ ஒரு வருஷத்துக்கு நம்ம துணியை வேஸ்ட் பண்ணுறோம். அந்த துணி வந்து எல்லாமே நேராக நம்மளுடைய லேண்ட்ஃபிலுக்கு தான் போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டுக்கும் வந்து நம்ம தேவைக்கு அதிகமான உணவு பொருட்களை வாங்குகிறோம், அதை வந்து முழுதாக பயன்படுத்தாமல் அதை திரும்ப வீணாக்குறோம். அதுவும் திரும்ப வந்து மண்லேயோ இல்லை நீர்லேயோ போகிறப்ப அதிலிருந்து வர்ற ஒரு விஷ வாயுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, மீத்தேன்னு சொல்கிறது, அதுவும் சுற்றுச்சூழலை பாதிக்கும். இது மாதிரி என்னென்னா, தேவையை குறைத்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து லக்ஸூரியஸ் கண்ட்ரி, ஹை லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட், கன்சியூமரிசத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் அப்சல்யூட்லி நெசசரி, வி ஷுடன் கோ ஃபார் இட் அப்படிங்கிறது தான் என்னுடைய.
மிக்க நன்றி தவா பழனிசாமி அவர்களே, நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.